இது நியூசிலாந்து தமிழ்ச் சங்கத்தின் தமிழ் தென்றல் வானொலி. வாரம் தோறும் காலை ஞாயிறுகளில் உங்களை வந்தடைய காத்திருக்கின்றது தமிழ் தென்றல். இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிதான நாளாக அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டிக் கொண்டு வணக்கம் கூறி நிகழ்ச்சிக்குள் செல்கின்றேன்.
இன்றைய பொன்மொழிகள் வழங்குபவர் திருமதி புஷ்பராணி நடராஜா அவர்கள்.
தமிழ் தென்றல் நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினால் உங்கள் எண்ணங்கள் மீது ஆளுமை செலுத்துகின்ற, உங்கள் ஆற்றலை விடுவிக்கின்ற, உங்கள் நம்பிக்கைகளுக்கு உத்வேகமூட்டுகின்ற ஓர் இலக்கை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை சலிப்பூட்டுவதாக உங்களுக்கு தோன்றினால், விஷயங்களை செய்வதற்கான கொழுந்து விட்டறியும் ஒரு ஆசையுடன் ஒவ்வொரு நாள் காலையிலும் உங்களால் கண் விழிக்க முடியவில்லை என்றால் உங்களிடம் போதுமான இலக்குகள் இல்லை என்று அர்த்தம். நன்றி, வணக்கம்.
திரு ருத்ரமூர்த்தி, காந்தி இல்லத்தின் சார்பில் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு தந்ததற்காக தமிழ் தென்றல் வானொலிக்கும் தமிழ்ச் சங்கத்திற்கும் எனது நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். காந்தி இல்லம் பல வருடங்களாக நியூசிலாந்தில் இயங்கி வருகிற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு 2010 ஜனவரி மாதம் முதற்கொண்டு நம்பிக்கை நிதியம், அதாவது ப்ரொஜெக்ட் ஹோப் என்ற ஒரு திட்டத்தை நாங்கள் செயற்படுத்தி வருகின்றோம். விளம்பரங்கள் பெரிதாக செய்யாவிட்டாலும் அமைதியான முறையில் நாங்கள் இந்த திட்டத்தை முன்னெடுத்து வருகின்றோம். உங்கள் பலரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள், நாங்கள் இங்கு நாளொன்றுக்கு $1 வீதம் சேகரித்து இலங்கையில் அல்லலுறும் எமது இன மக்களுக்காகவும் அனாதை இல்லங்களுக்காகவும் இந்த பணத்தை அனுப்பிக் கொண்டிருக்கின்றோம். நம்பிக்கை நிதியம் என்ற திட்டத்தின் வாயிலாக நாங்கள் சிறார்களை பராமரிக்கும் அனாதை இல்லங்களுக்கு இந்த பணங்களை கொடுத்து வருகின்றோம். இதுவரையில் 2010 ஜனவரி மாதம் முதற்கொண்டு தற்போது இந்த மாதம் வரையில் சுமார் $80,000 நாங்கள் இந்த அனாதை இல்லங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளோம் என்பதை கூறிக்கொள்வதில் நான் பெருமை அடைகின்றேன். மிக அமைதியான முறையில் அதிக அளவு விளம்பரம் இல்லாமல் நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த காந்தி இல்லத்தின் ஊடாக நாங்கள் 7 நம்பிக்கை பொறுப்பாளர்கள் இருக்கின்றோம். 5 பேர் ஆக்லாந்திலும் 2 பேர் வெலிங்டனிலும் இருந்து செயற்படுகின்றார்கள். எங்களுக்கு ஆக்லாண்டிலும் இருந்தும் வெலிங்டனில் இருந்தும் பல ஆதரவாளர்கள் இந்த மாதாந்த திட்டத்தில் இணைந்துள்ளார்கள். இந்த மாதாந்த திட்டத்தின் மூலம் மாதம் ஒன்றிற்கு சுமார் 93 பிள்ளைகளை நாங்கள் இம்மாதம் ஆதரித்துள்ளோம். சில நேரங்களில் அங்குமது பிள்ளைகளின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே வருகின்றது. தற்போதைய நிலையில் 93 பிள்ளைகளுக்கு மாதாந்தம் நாங்கள் பணம் அனுப்பி கொண்டிருக்கின்றோம். பணம் அனுப்புவதை நாங்கள் மாதாந்தமாக செய்து வருகின்றோம். அதே நேரத்தில் இந்த நம்பிக்கை நிதியத்தின் இன்னொரு திட்டத்தினூடாக குடும்பங்களை பராமரிக்கும் ஒரு திட்டத்தையும் நாங்கள் செயற்படுத்தி வருகின்றோம். இந்த இரு திட்டங்களையும் தான் நாங்கள் முழுமையாக மாதாந்த அடிப்படையில் செய்து வருகின்றோம். அதை தவிர காந்தி உள்ளம் வருடாந்த கலை விழா ஒன்றை நடத்தி அதன் மூலம் சேகரிக்கும் பணம் மூலம் வேறு பல திட்டங்களையும் செய்திருக்கின்றோம். இதுவரையில் 3 பள்ளிக்கூட பாடசாலைகளுக்கு வசாவ்லான் சென்ட்ரல் காலேஜ், ஹார்டி கல்லூரி பெருத்துறை ஹார்டி கல்லூரி, மூதூர் சென்ட் ஆந்தனிஸ் காலேஜ் ஆகிய 3 வசாவ்லான் சென்ட்ரல் காலேஜிற்கு பிளாஸ்டிக் கதிரைகள் பலவற்றை இலவசமாக அன்பளிப்பாக கொடுத்திருக்கின்றோம். ஹார்டி கல்லூரிக்கு ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்றினை அன்பளிப்பாக கொடுத்திருக்கின்றோம். சென்ட் ஆந்தனிஸ் காலேஜ் மூதூரில் உள்ள சென்ட் ஆந்தனிஸ் காலேஜிற்கு நாங்கள் ஒரு போட்டோ பிரதி வண்ணம் இயந்திரத்தை அன்பளிப்பாக கொடுத்துள்ளோம். அது தவிர யாழ்ப்பாண ஆஸ்பத்திரியில் பிள்ளைகள் பராமரிப்பதற்காக ஒரு இயந்திரத்திற்காக நியூசிலாந்து தமிழ் வைத்திய சங்கத்தோடு இணைந்து நாங்கள் $2,000 அவர்களுக்கு கொடுத்துள்ளோம் அந்த இயந்திரத்தை வாங்குவதற்காக.
இவ்வாறாக நீங்கள் நியூசிலாந்தில் சேமிக்கின்ற இந்த பணம், இது மக்களுடைய பணமாகினால் இந்த பணத்திற்கான வரவு செலவினை எவ்வாறு மக்களிடம் என்ன வெளிப்படைத்தன்மையுடன் நீங்கள் சமர்ப்பிக்கின்றீர்கள்?
ஆரம்பத்தில் நான் சொன்னது போல காந்தி இல்லத்தின் செயற்பாடுகளில் 7 பேர் ஈடுபட்டிருக்கின்றோம். 5 பேர் ஆக்லாண்டில் இருந்தும், அதாவது வைத்தியகலாநிதி சிவகுமார், திரு ருத்ரமூர்த்தி, திரு சுரேன் சுரேந்திரன், திரு பிரபாகரன் அவர்களுடன் நானும் ஆக்லாண்டில், அதே சமயம் வெலிங்டனில் இருந்து திரு மணிபாரதியும் திரு பாபு பகிரதனும் நம்முடன் நம்பிக்கை பொறுப்பாளர்களாக இருக்கின்றார்கள். நாங்கள் இந்த மாதாந்த குழந்தைகளை சிறார்களை பராமரிக்கும் திட்டத்தின் மூலம் எமக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் எங்களுடைய ஸ்பான்சர்ஸிற்கு மாதாந்தம் அவர்களுக்கு இமெயில் மூலமாக எங்களுடைய செயற்பாடுகளை தெரிவித்து வருகின்றோம். ஆனால் வருடாந்த கலை விழாக்கள் மூலமாக சேர்க்கப்படும் பணத்தினை நாங்கள் அதனை பற்றிய விவரங்களை வருடாந்த அறிக்கைகள் மூலமாக அந்த கலை விழாக்களில் அறிவிக்கின்றோம். சோ இதுவரையில் பார்க்க போனால் சுமார் $100,000 வரையிலான பணத்தினை நாங்கள் காந்தி இல்லத்தினூடாக கடந்த 3 அனுப்பியிருக்கிறோம் என்பது உண்மையில் பெருமைப்பட கூடிய, நியூசிலாந்தில் வாழுகின்ற ஒவ்வொரு தமிழ் மகனும் பெருமைப்படக்கூடிய ஒரு விடயம். எமது நாட்டில் நடந்த பிரச்சனையோ அல்லது எமது மக்கள் படும் துயரமோ யாரும் அறியாத ஒன்று ஒரு விடயம் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் மிக அமைதியான முறையில் நாங்கள் இதனை செய்யக்கூடியதாக இருப்பது ஒரு பெருமைக்குரிய விடயமாகவும் தேவையான நேரத்தில் நாங்கள் செயற்படும் ஒரு விதமாகவும் இருக்கிறது என்பதை கூறிக்கொள்வதில் பெருமை அடைகின்றேன்.
இவ்வாறாக நீங்கள் இங்கு சேமித்து அங்கு அனுப்பும் பணம் சரியான வகையில் செலவிடப்படுகின்றதா என்பதை எவ்வாறு அவதானிக்கின்றீர்கள்?
எமக்கு ஆதரவு தந்து கொண்டிருப்பவர்கள் யாராவது இலங்கைக்கு செல்லும் போது அவர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொண்டு அவர்களை நேரடியாக இந்த அனாதை இல்லங்களுக்கு சென்று அங்கு நடைபெறும் விடயங்களை அவதானித்து எமக்கு ஒரு அறிக்கை தரும்படி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சென்ற வருடத்திற்கு முதல் வருடம் உமேஷ் பேரன்பநாயகம் அவர்கள் அந்த அனாதை இல்லங்கள் ஒன்றிற்கு நேரடியாக விஜயம் செய்து அவர் யாழ்ப்பாணத்தில் சென்ட் ஜான்ஸ் கல்லூரியில் சிறிது காலம் தொண்டாற்றிய போது அனாதை இல்லங்களுக்கு சென்று அங்கு அவர்கள் எப்படி செயற்படுகிறார்கள் என்பதை பற்றி ஒரு அறிக்கையினை தந்தார். அதே போன்று கடந்த மாதம் என்று நான் சொல்லும் போது ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் நமது நம்பிக்கை பொறுப்பாளர்கள் ஒருவராகிய திரு சுரேன் அவர்கள் சுமார் ஐந்து நாட்கள் அந்த குழந்தைகளுடன் சிவனர்கள் இல்லத்திலேயே தங்கியிருந்து அங்கு அவர்களின் செயற்பாடுகள், எங்களுடைய பணம் செலவழிக்கப்படும் முறை ஆகியவற்றை அவதானித்து வந்திருக்கின்றார். அதை பற்றி ஒரு கண்காட்சி நாங்கள் மிக விரைவில் நடத்த இருக்கின்றோம். அதே சமயம் குறிப்பிட வேண்டும், இன்னொரு விடயம், திரு சுரேன் அவர்கள் சென்ற போது 4 பாவித்த மின் கணனிகளை, அதாவது கம்ப்யூட்டர்களை நாங்கள் சிவனர்கள் இல்லத்திற்கு அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறோம் என்றதையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்.
நன்றி பர்வீன். இறுதியாக நியூசிலாந்தில் வாழும் தமிழ் மக்களிடம் உங்கள் அமைப்பு சார்பாக நீங்கள் என்ன மாதிரியான வேண்டுகோளினை விடுக்கின்றீர்கள்?
அண்மையில் நான் ஒரு இடத்திற்கு சென்றிருந்த போது ஒரு பேச்சாளர் பேசிய ஒரு பேச்சினை கேட்க நேர்ந்தது. அதில் அவர் குறிப்பிட்டார் ஒரு வசனம் ஒன்று, அது மிகவும் சிந்தனைக்குரிய ஒரு விடயமாக இருந்தது. அதாவது, உங்களுடைய உள்ளம் உணராததை கண்கள் ஒருபோதும் காண மாட்டாது. உங்கள் உள்ளம் உணராததை உங்கள் கண்கள் காணாது. எமது மக்கள் படும் இன்னல் என்பதை உங்கள் உள்ளம் உணராவிட்டால் ஒருபோதும் உங்களால் எந்த செய்தியை வாசித்தும் நீங்கள் அறிய மாட்டீர்கள், எந்த செய்தி அறிக்கையை கேட்டும் அறிய மாட்டீர்கள். எமது மக்களுக்கு நடைபெற்ற இன்னல் என்பது எமக்கு தெரியும். ஆகவே நியூசிலாந்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு குடும்பமும் குறைந்தபட்சம் ஒரு பிள்ளையாவது பராமரிக்கும் செலவை ஏற்க வேண்டும். அதாவது, ஒரு நாளைக்கு $1, மாதம் ஒன்றுக்கு $30 நீங்கள் அன்பளிப்பாக செய்வதன் மூலம் நீங்கள் அங்குள்ள ஒரு பிள்ளையை பொருட்படுத்தீர்கள். எமது விடுதலை எமக்கு வேண்டும். எமது மக்கள் உரிமையோடு வாழ வேண்டுமானால் அடிப்படையில் நம்முடைய மக்கள் வாழ வேண்டும். சுமார் 40,000 மேற்பட்ட அனாதை சிறுவர்கள் இருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவே நியூசிலாந்தில் வாழும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நான் விடுக்கும் வேண்டுகோள், தயவு செய்து ஒரு பிள்ளையை நீங்கள் பராமரிக்கும் பொறுப்பை எடுக்க வேண்டும் என்பதே.
உங்கள் தகவல்களுக்கு நன்றி மாவின்.
நன்றி திரு ருத்ரமூர்த்தி. இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய தமிழ் தென்றல் வானொலிக்கும் நியூசிலாந்து தமிழ்ச் சங்கத்திற்கும் காந்தி இல்லத்தின் சார்பில் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.
யாரென்று தெரிகின்றதா நேர்களே? அறிமுகம் தேவையில்லை, குரலே அவரை உங்களுக்கு அடையாளம் காட்டியிருக்கும். அவர்தான் திரு மேவின் அவர்கள், காந்தி இல்லத்தின் தற்போதைய ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு கொண்டிருப்பவர். மேலும் பல சமூக விடயங்களில் தன்னுடைய அக்கறையை செலுத்தி நன்மை தீமைகளில் பங்கு கொண்டு சமூக சேவைகளில் ஈடுபட்டு வரும் ஒரு அற்புதமான நண்பர் திரு மேவின் அவர்கள். 2013 காந்தி இல்லத்தின் ஹோப் என்ற செயல் திட்டத்தின் அறிமுகத்தினை தமிழ்த்தென்றல் வாயிலூடாக நம்மோடு பகிர்ந்து கொண்டவர். நன்றி மேவின்.
வயதுடையாள் இனிய பல பருவம் கண்டாய் வானில் விழும் வில் போல் புருவம் கொண்டாயிடம் வயதுடையாயினிய பருவம் கண்டாய் கூனல் பிறை நெற்றியில் குழலாட கொஞ்சும் குளிர் முகத்தில் நிலவின் நிழலாட கூனல் பிறை நெற்றியில் குழலாட கொஞ்சும் குளிர் முகத்தில் நிலவின் நிழலாட கலை மானிகினம் கொடுத்த விழியாட பதனி மாதவி பொன்மயில கரிதனி தனி பதனி தரிணி தபத பப மகரி தாதே காம பதனி மாதவி பொன்மயில சரிரிகமணி நித தரிகதா தனி சரி பாதமா பபகரி தரிகமணி சரிக மபதமா பதனி தரி கரிரி தனி மா பதனி தகரி மாதவி பொன்மயில தோகைத்தாள் வண்ண மையிட்ட கண் மலந்து தூது விடுத்தா
நேயர்கள் அடுத்ததாக கேட்க இருப்பது
ஊரத் தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி கண்மணி
ஏய் மச்சான் ஒரு விஷயம் சொல்ல வேணுமடா இங்க சின்ன சின்ன விஷயங்கள் இந்த நாட்டில சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் நாங்கள் பெரிசுபடுத்தாமல் அப்படியே உண்டையும் மதிக்காமல் சட்டத்தையும் பார்க்காமல் நடந்து கொள்றது என்ன தெரியுமே போன கிழமை ஒரு பாட்டிக்கு போயிருந்தான் பாட்டி என்றால் தெரியும் தானே கொஞ்சம் அப்படி இப்படி என்று தண்ணியால் போடுறதானே அப்படி போட்டுட்டு கார்ல வந்து கொண்டிருந்தன் அவங்கள் அந்த வர்ற வழியில எல்லா பக்கத்தாலேயும் இந்த மறைப்பு போட்டு சோதிக்க தொடங்கிட்டாங்களடாப்பா நான் கணக்க எடுக்க இல்லை என்றாலும் எனக்கு அளவு கணக்கு தெரியாதல்லோ ஊர்ல எவ்வளவு துருக்கிஷ் வேலைகளை விட்டு நாங்கள் தப்பி பிழைச்சி வந்த நாங்கள் இவங்களை ஏமாத்துறதோ ரொம்ப சுலபம் ஒன்று போட்டு சரி பாப்பம் கிட்ட வரட்டும் என்றுட்டு இருந்தேன் முன்னுக்கு நின்ற காறுகள் எல்லாம் ஒன்றுக்கு பின்னால ஒன்று போய்கொண்டிருக்குது எந்த டேர்ன் வந்துட்டு வந்தோடனே அவன் கேட்டான் உடனே அவர் கேக்குற சார் உங்களோட பேர் அட்ரஸ்களை சொல்லுங்க முகத்துக்கு நேரம் அந்த மெஷினை நீட்டி பிடிச்சு கொண்டிருக்கிறாங்களடாப்பா சரி கதைச்சால் தானே பிள்ளை என்ன செய்தனென்றால் விறுவிறண்டு ஒரு பேப்பரண்டு எடுத்து சோ என் சோ இதான் அட்ரஸ் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டேன் அவனுக்கு சிரிப்பு வந்துட்டு திரும்பவும் சொன்னான் அட்ரஸை சொல்லுங்கோன் தப்பு வேணுமே எனக்கு தெரியும் கதைச்சனும் பிடிபட்டுருவேன் உடனே என்ன செய்தனென்றால் சார் டுடே ஐ ஆம் சைலண்ட் பாஸ்டிங் என்று எழுதி கொடுத்து விட்டேன் என்ன விளங்கலையோ உனக்கு சைலண்ட் என்றால் என்ன சைலண்ட் என்றால் மௌனம் விடாப்பா பாஸ்டிங் என்றால் விரதம் அப்ப நான் எழுதி கொடுத்து விட்டேன் இன்றைக்கு எனக்கு நான் மௌன விரதம் அவனுக்கு சிரிப்பு வந்திருக்குது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு நான் சுத்துறேன் நாங்கள் எங்களை சுத்து மாத்துகள் அவங்களுக்கு வெரி சிம்பிளா கண்டுபிடிச்சிருவாங்க என்ன இறக்கி காரையும் ஒரு பக்கத்தால விட்டு ஒரு பக்கத்துல கொண்டு போயிட்டு என்றால் எனக்கு கொஞ்சம் குளிருக்கு இறங்கணும்னு தள்ளாட தொடங்கிட்டு கொஞ்சம் ஃபைனும் அடிச்சு போட்டாரடா அப்பா ஒரு $360 என்ன செய்யறது அதுக்கு பிறகு வீட்டை வந்தால் மனுஷி பெரிய கொம்பை எப்படி சும்மா அநியாயமா ஃபைனை கட்டி போட்டு வந்திருக்கிறாய் இவரது உளர்ச்சி சேர்க்கறதுக்கு எவ்வளவு நாள் செல்ல போகுது என்று பெரிய பேச்சு. நான் சத்தமும் போடையில, வாயை திறந்தால் பிரச்சனை வளருமெண்டு சத்தம் போடையில், பாட்டிக்கு போனால் குடிக்கிறதான் வரதான். ஆனால் யோசிச்சு பார்த்தன் பிறகு, இது எனக்கு மட்டுமில்ல கனவேருக்கு நடக்குது. இப்படி கொஞ்சம் தண்ணிய போட்டுட்டு நாங்கள் காரை ஓடினால் ஆக்சிடென்ட் படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நாங்கள் அது பாதிப்பு எங்களுக்கு மட்டும் இல்லை, நாங்கள் போய் ஆறுல முட்டுறோமோ அவனுக்கும் பாதிப்பு. யோசிச்சுப்ப, இப்படி தச்சலா தண்ணிய கொஞ்சம் போட்டுட்டு காரை ஓடி ரத்த காயங்கள் வந்து என்றால் அந்த ரத்த ஓட்டமும் தடப்படுத்த முடியாமல் போகுமடாப்பா. ஒரு ஆப்ரேஷன் கூட செய்து கொள்ள மாட்டாங்க. இப்ப காரை இப்படி மது பாவிச்சுட்டு ஓடுறது ஒரு பிரச்சனையான விஷயம்தான், அதுக்குத்தான் அவங்க நின்றுருக்காங்க. ஆனால் நாங்கள் என்ன செய்யறது, எங்களுக்கு காரில் ஏறுக்குள்ள அந்த நிதானம் தெரியும். போக போக எங்களுக்கு போதகையும் கூடக்குள்ள நாங்கள் எங்கேயாவது தட்டுப்பட்டு முட்டுப்பட்டு எதுவும் பிரச்சனைப்பட பார்ப்போம். ஆகவே நான் அண்டையோட விட்டுட்டேன். $360 எனக்கு பெருசா படையில்லை. பிறகு யோசிச்சு பார்த்தேன், எங்கேயாவது போய் ஏதாவது பிரச்சனைப்பட்டு காயப்பட்டுட்டால் உயிருக்கெல்லாம் ஆபத்தா முடியும். இதெல்லாம் நமக்கு தேவையோ? அதனால நான் நிப்பாட்டிட்டேன். என்னத்த, கார் ஓட்டுறதே இல்லை, கொஞ்சம் குடிக்கிறத நிப்பாட்டி போட்டேன். அப்ப நீங்களும் தான், உனக்கும் தான்டாப்பா, மது பாவிச்சிட்டு கார் ஓடக்கூடாது. கார் என்ன, வேற வேலையில் ஒன்றும் பெருசா செய்யவே இயலாது மது பாவிச்சிட்டு. அப்ப நாங்கள் கொஞ்சம் இந்த நாட்டில் இருக்கிற சின்ன சின்ன சட்டங்களை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேணும். அது யாருக்காகவும் இல்லை, எங்களுக்காகத்தான் அது சொல்லப்பட்டிருக்கு. சரி, இன்னொரு நாளைக்கு சந்திப்போம்.
மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மணி மாளிகை தான் கண்ணே, தயக்கம் என்ன, இந்த சலனம் என்ன, அந்த காணிக்கை தான் கண்ணே. மனம் என்ன அன்பு காணிக்கை கண்ணே, அன்பு காணிக்கை கண்ணே.
இன்றைய நிகழ்ச்சியில் இறுதியாக ஃபாதர் ஜெகதாஸ்பர் அவர்களின் உரையிலிருந்து திருவள்ளுவம் பற்றி ஒரு உரையின் சிறு பகுதியை கேட்கலாம்.
நாம் இப்ப இந்து மதம் என்று சொல்வது இன்றைக்கு அந்த சொல்லாடல் இருக்கிறது, அதுவே ஒரு பெரிய சிக்கலான சொல்லாடல். காரணம், 200 ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளைக்காரர்கள் இந்து என்கின்ற சொல்லை அறிமுகப்படுத்திய வரை, இந்து என்கின்ற சொல் அதனுடைய அந்த சொல்லின் வயது வெறும் 200 ஆண்டுகள் தான். அதற்கு முன்பு முருக வழிபாடு இருந்தது, இந்திர வழிபாடு இருந்தது, சிவனியம் சைவம் கூட இந்து மதம் என்று அறியப்பட்டிருக்கவில்லை, சிவனியம் என்றுதான் அது அறியப்பட்டிருந்தது. ஆக அப்போ இங்கு இயற்கையை வழிபட்டவர்கள் இருந்தார்கள், அவர்கள் தான் அநேகம் பேர். இயற்கையோடு இணைந்து குலதெய்வ வழிபாடு இருந்தது, சிறு தெய்வ வழிபாடு இருந்தது. அப்படித்தான் இங்கு இருந்ததே தவிர, 200 ஆண்டுகளில் தான் இந்து என்கின்ற சொல்லும் அதற்கு பிறகு இந்த அரசியல் கருத்து உருவாக்கும் இந்து என்கின்ற அந்த அடிப்படை நிலம் சார்ந்த இந்து மரபுகளோடு நமக்கு எந்த முரண்பாடும் இல்லை, வள்ளுவத்திற்கும் முரண்பாடு இருக்காது. நீங்கள் அடிப்படை நீங்கள் குறிஞ்சி நிலம் சார்ந்த முருக வழிபாட்டினுடைய நம்பிக்கைகள் வெளிப்பாடுகளுக்கும் திருக்குறளுக்கும் முரண்பாடு இருக்குமா என்றால் எந்த முரண்பாடும் இருக்காது. அதே போல திருமூலரிலிருந்து சித்தர்கள் மரபில் வந்த சித்தர்கள் என்பதும் நம்முடைய தமிழ் நிலத்தினுடைய மரபு, அதற்கும் திருவள்ளுவருக்கும் முரண்பாடுகள் இருக்குமா என்றால் எந்த முரண்பாடுகளும் இருக்காது. தூய சிவனியம், தூய சிவனியம் என்றால் இந்த வைதீகம் என்று வந்துதான் இந்த எல்லாத்தையுமே குழப்பது. இன்னைக்கு நமக்கு பிரச்சனையே வந்து வைதீகம் இதெல்லாம் நம்மள வைதிகம்னா வேதிக் ஹிந்துவிசம் சொல்றோம் இல்லைங்களா, அதுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அது வந்து ஆரியர்களுடைய மரபு. அந்த இடத்தில் தான் திருக்குறள் வைதீகத்தோடு முரண்படுகிறது. அதை தயவு செய்து இந்து மதம் என்று சொல்லாதீர்கள். RSS உயர் சாதியம் பற்றி பிடித்து கொண்டிருப்பது இதெல்லாம் அப்படியே உள்வாங்கி செறித்து துப்ப பார்க்குது. இதையெல்லாம் வந்து ஒரு வைதீகம் மயப்படுத்த முடியுமா என்று பார்க்குது. ஆனால் உண்மையான தமிழ் மரபு இந்து மரபு இல்லை, அது தமிழ் நெறி மரபு என்பது சிவனியம், முருக வழிபாடு, இன்னும் பலவேறு மரபுகளை சொல்ல சித்தர் மரபு, திருமூலர் மரபு என்று நிறைய மரபுகள் இருக்கின்றன. வைதீக இந்து மதத்தோடு திருவள்ளுவருக்கு எந்த தொடர்பும் இருக்க முடியாது. ஏனென்றால் வைதீகத்தை நேர் எதிராக பார்க்கின்ற ஒரு மரபு தான் திருவள்ளுவ மரபு. வைதீகம் அறிவுக்கு தடை விதித்தது, சூத்திரர்கள் கல்வி கற்க கூடாது என்று சொன்னது, சூத்திரர்கள் கல்வி கற்றால் அதற்கு தண்டனை விதித்தது, பெண்களுக்கு அறிவை மறுத்தது வைதீகம். திருக்குறள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று எடுத்து சொன்னது. வைதீகம் மனிதர்களுடைய பிறப்பை 4 வர்ணங்களாக பிரித்தது. 4 வர்ணங்களாக பிரித்து பிரம்மாவினுடைய தலையிலிருந்து பிறந்தவர்கள் ஒரு சாரார், காலிலிருந்து பிறந்தவர்கள் கடைசி சாரார், எந்த ஒரு கடவுள் தொடர்பும் இல்லாமல் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் என்று வர்ணம் பிரித்து சூத்திரர்கள் நடமாடும் சுடுகாடு என்று சொன்னதுதான் வைதீகம். அதாவது நீங்க மோட்சமே பெற முடியாது, ஏனென்றால் நீங்கள் நடமாடுகின்ற சுடுகாடு, நீங்கள் அறிவுக்கு தகுதி இல்லாதவர்கள் என்று சொன்ன ஒரு நிலைப்பாடு தான் வைதீகத்தினுடைய நிலைப்பாடு. ஆனால் வள்ளுவம் சொன்னது பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது திருக்குறளினுடைய ஒரு நிலைப்பாடு.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் முடிவடைகின்றது. எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பில் உதவிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்று உங்களிடமிருந்து விடைபெறுவது ருத்ரா. மீண்டும் அடுத்த வாரம்
பெண்கள் வந்து